الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين. صدق الله مولانا العلي العظيم. فقال النبي صلى الله عليه وسلم: الدعاء سلاح المؤمن. صدق الله مولانا العلي العظيم وصدق رسول النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே சொந்தம். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைற்றமும் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழும் முஃமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே இஅதிகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை சம்பூர்ணமாக எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட பாவச் செயல்களை விட்டு ஒதுங்கியிருக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த பூமியில எங்களை அவனை ஏற்றுக்கொண்ட, அவனுக்கு மாத்திரம் சுஜூத் செய்யக்கூடிய ஒரே முஃமினாக அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கின்றான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்தையும் உலகத்திலே உள்ள அனைத்து வஸ்துக்களையும் முஃமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கின்றான். ஏனென்று கேட்டால், அருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள்: மஸலுல் காஃபிரி வ மஸலுல் முஃமினி கமசல் ஹய்யி வல் மய்யித். அதாவது, உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உதாரணம் என்னென்று கேட்டால், உயிர் உள்ளவர்களையும் உயிர் அற்றவர்களையும் போன்ற என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிச்சயமாக முஃமின்கள் அல்லாஹுவே ஞாபகம் செய்பவர்கள், அல்லாஹுவே சுஜூது செய்பவர்கள், இவர்கள் உயிர் உள்ளவர்கள், இதற்கு மாற்றமானவர்கள் உயிர் அற்றவர்கள் என்பதை ஹதீஸ் நிரூபிக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அனைத்து விடயங்களும் முஃமின்களுக்கு தான் சொந்தமானது, உயிர் அற்றவர்களுக்கு அது சொந்தமாக முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இருந்தாலும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகம் எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி உலகத்திலேயே எங்களுக்கு மூழ்கி விட முடியாது, உலகத்தையே எங்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொள்ள முடியாது. அது எங்களுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தீன் என்று வரும்பொழுது, அல்லாஹுடைய மார்க்கம் என்று வரும்பொழுது, அல்லாஹ் என்று வரும்பொழுது நாங்கள் எங்களுடைய துனியாவை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா உடத்திலே இந்த உலகம் ஒரு கொசுவனுடைய ஒரு இறக்கைக்கு கூட பொறுமதி இல்லாததாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுவர்க்கத்தினுடைய ஒரு ஷாட்டை வைக்கும் இடம் அது இந்த உலகம் உலகத்துடைய வஸ்துக்கள் அனைத்தையும் விட பொறுமதியானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வத்தஆலா இந்த உலகத்தையும் எங்களுக்கு தான் படைத்திருக்கின்றான், உயர்ந்த சுவர்க்கத்தையும் எங்களுக்கு தான் படைத்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹுடைய தீன் என்று வரும் பொழுது நாங்கள் இந்த உலகத்தை இழப்பதற்கு, இந்த உலகத்தை நாங்கள் கொடுத்து விடுவதற்கு நாங்கள் அனைவர்களும் தயாராக இருக்க வேண்டும். இந்த வழிமுறை இருக்கின்றதே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் நபிமார்களுடைய வழிமுறை, இதுதான் சஹாபாக்களுடைய வழிமுறை.
சஹாபாக்கள் இவ்வாறுதான் உலகத்தில் இருந்தார்கள். இந்த துனியாவை தன்னுடைய வலது கையிலே வைத்திருந்தார்கள், ஈமானே தன்னுடைய கல்விலே வைத்திருந்தார்கள். யாராவது இந்த துனியாவை கேட்டார்கள் என்றால் அதனை கொடுத்து விடுவார்கள், யாராவது ஈமானை கேட்டார்கள் என்றால் தன்னுடைய உயிர் போனாலும், தான் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் ஈமானை பறிகொடுக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்க எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சில நேரம் இந்த நிலைமை எங்கெல்ல உள்ள முனாபிக்களையும் மூமிங்களையும் பிரிக்கிறதுக்கு முடியும். எங்கெல்ல யார் உண்மையான மூமிங்கள், எங்கெல்ல யார் முனாபிக்கள் என்பதையும் என்ன செய்யலாம், இதிலேயே கண்டுகொள்ள முடியும். ஏனென்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முனாபிக்களும் வாழ்ந்தார்கள், முஸ்லீம்களும் வாழ்ந்தார்கள். எப்பொழுது தீனுக்கு பிரச்சனை உண்டாகுமோ, எப்பொழுது தீனுக்கு ஆபத்து ஏற்படுமோ, எப்பொழுது இஸ்லாம் மார்க்கத்துக்கு பிரச்சனை உண்டாகுமோ, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்த நடவடிக்கை அவர்கள் இருக்கும் பொழுது யாரு முனாபிக்கு யாரு முஃமின் என்பதை சஹாபாக்கள் லேசாக வழங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் முனாபிக்காக இருப்பவர்கள் பள்ளி வாயிலே வந்து முன்சாப்புல தொழுதுவராய் இருப்பார், குர்ஆனை அழகாக ஓதுவராய் இருப்பார், தஹஜ்ஜத்து கூட தொழுதுவராய் இருப்பார். ஆனால் தீனுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது தன்னுடைய சுயநலத்தை காட்டி விடுவார், தன்னுடைய சுயநலத்தை அவரு காட்டி விடுவாரு, மூமிங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விடுவார். இதுதான் முனாபிக்கினுடைய தன்மை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலேயும் இந்த சோதனைகள் இருக்கலாம். அல்லது உண்மையிலே நாங்கள் எல்லாரும் மூமிங்கள் என்று வைத்துக் கொள்வோம், எங்களுடைய ஈமானை சோதிப்பது ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம் என்றால், அல்லாஹ் சஹாபாக்களை சோதித்து விட்டு உலகத்தினுடைய மூன்றில் இரண்டுடைய ஆட்சி அவருடைய கையிலே அல்லாஹ் கொடுத்தான். சோதனைக்கு பின்னாலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சியை கையிலே கொடுத்தான். ஆரம்பத்திலே அல்லாஹ் சோதித்தான். எந்த அளவு கேட்ட ஒரு சஹாபி, அவர்கள் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், ஏன் இவர் பாடம் படிக்க வேண்டும். அந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு கிறிஸ்தவ நாட்டில் இருந்து கடிதம் ஒன்று வருகின்றது. எப்படி கடிதம் என்றால், ஏ தோழரே, உங்களுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை ஒதுக்கி விட்டார்கள் போல, உங்களை அவர்கள் கொஞ்சம் தூர விலக்கு நடக்கிறார்கள் போல, நீங்க எம்மிடம் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செஞ்சு தருவோம், பெண்களை திருமணம் முடித்து வைக்கிறோம், சொத்து பத்துகளை தருகின்றோம், சகல வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு தருகின்றோம், நீங்க எங்கட பக்கம் வாருங்கள். அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமான்ல கை வச்சாங்க. எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சஹாபி அவர்கள் அந்த நேரத்தில் கொதித்து போனார்கள், அந்த கடிதத்தை போய் எரித்து விட்டார்கள், நபியோரத்தில் போய் தேமி தேமி அழுதார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்நியவர்கள் என்னுடைய ஈமான்ல கை வைக்கிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறிவிட்டதே என்று அந்த சஹாபி அவர்கள் புலம்புகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தௌபாவுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான், ஈமானுடைய சோதனை. எனவே அந்த அடிப்படையில இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை எங்களுடைய ஈமானை சோதிக்கலாம். அது எப்படி சோதனை என்றால், எங்களுடைய ஈமான் போய் துனியாவுடைய பொருட்களோட சம்பந்தப்படும். சாதாரண ஒரு மனிதன் யோசிப்பான், இந்த பிரச்சனையை நாங்கள் அதிகப்படுத்திக் கொண்டோம் என்றால், இது இப்படியே போனென்றால் எனக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் இல்லாமல் போயிடும், என்னுடைய மனைவி மக்கள் இல்லாமல் போயிடுவாங்க, என்னுடைய வீடு வாசல்கள் இல்லாமல் போயிடுவாங்க, நான் ரோட்டிலையும் பாடசாலையிலையும் அல்லது அங்கும் இங்கும் நான் அகலியாக அடைய வேண்டி வருமே என்ற ஒரு பயம் மனதிலே வரலாம். அது வாரது மனித இயல்பு, வரும். ஏனென்றால் நாங்கள் கண்கூடாக அப்படியான விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்களும் அப்படியான விடயங்களை அனுபவித்தார்கள். ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சஹாபாக்கள் சின்ன இல்லாம உடுக்க இல்லாம குழந்தைகள் அழுத நிலைமையிலே வாழ்ந்தார்கள். எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கட ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த வானம் செம்பாக மாறிவிட்டாலும், இந்த பூமி கல்லாக மாறிவிட்டாலும், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான், என்னுடைய உணவை அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற ஈமான் தான் எங்கட கல்வில் இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன், துன்யா எங்களுக்கு சொந்தமானது, சொத்து பத்து எங்களுக்கு சொந்தமானது, ஆனால் அல்லாஹ்வுடைய ஜீனன் வரும் பொழுது நாங்கள் அதனை தூக்கி எறுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் எத்தனை கடைக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், என்ற கண் முன்னுக்கு எத்தனை கடைகளும் பத்தலாம், நான் எத்தனை வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், என்ற பேங்க்ல என்ற அக்கவுண்ட்ல கோடிக்கணக்கு ரூபாய் இருக்கலாம், இதெல்லாம் என்ற ஈமானுக்கு முன்னால இது கொசூருடைய ரெக்கைக்கும் பொறுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு இவைகள் அனைத்தையும் நாம் தூக்கி எறிவதற்கு தயார், ஆனால் ஈமானை கொடுப்பதற்கு நான் தயார் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எந்த சோதனையிலே நாங்கள் இப்பொழுது சிக்காய் கொண்டிருக்கின்றோமோ இதே சோதனை தான் எங்களுடைய முன்னோர்களாகிய நபிமார்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களாகிய சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. வித்தியாசமான ஒன்றல்ல, இதை நாங்கள் ஆழமா பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலேயே எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம், நான் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனோ இது தான் உண்மை என்பதை ஆணித்தரமாக நம்பிவிடலாம் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு ஊர்ல ஒரு பத்து மரங்கள் இருக்கின்றது, அந்த பத்து மரத்திலையும் ஒரே ஒரு மரத்தில தான் அதிகமான பழம் அதிகமான காய்கள் காய்த்திருக்கிறது என்றால் நாங்கள் எல்லாரும் லேசா சொல்லிவிடுவோம், அந்த மரத்தை நோக்கித்தான் எல்லாரும் கல்லடிப்பார்கள், அந்த மரத்தை நோக்கித்தான் எல்லாரும் கம்புகளை வீசுவார்கள், அந்த மரத்தை நோக்கித்தான் எல்லா பறவைகளும் வரும். இந்த நாங்க பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எங்கு பார்த்தாலும் கல்லடிக்கப்படுகின்றது, கம்பி எறியப்படுகின்றது, பலவிதமான சோதனைகள் வருகிறது என்றால் நாங்கள் இப்பொழுதே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு எந்த மார்க்கத்தை தந்தானோ இதுதான் உண்மையானது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது, இப்படியான சிக்கல்கள் வரும் பொழுது நாங்கள் கையாள வேண்டிய முறை என்ன? உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நாங்கள் அடிக்கிற அடியில பாம்பும் சாக வேண்டும், ஆனா கம்பும் உடையக்கூடாது. அப்படின்னா என்ன? நாங்கள் இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை வைத்து, எங்களுடைய சுய புத்திகளை வைத்து, எங்களுடைய சுய அபிப்பிராயங்களை வைத்து, எங்களுடைய ஈமானுடைய ஆவேசங்களை வைத்து நாங்கள் இதுக்கு முடிவு காண போனோம் என்றால் எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுக்கு சரியான முடிவுக்கு வந்து நிற்க முடியாது. இது பொதுவாக நபிமார்களுடைய வழிமுறை. எனவே அந்த அடிப்படையில் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த சோதனை நபிமார்களுக்கும் வந்தது, சஹாபாக்களுக்கும் வந்தது, இப்பொழுது எங்களுக்கும் வந்திருக்கின்றது. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் இப்படியான சோதனை வரும். இந்த நேரத்தில் நாங்கள் கையாள வேண்டிய முறை என்ன? அதுக்கு நான் பெருசாக ஒன்றும் சொல்லல, சில சம்பவங்களை மாத்திரம் உங்களுடைய நான் தொட்டு காட்டுகின்றேன். அதுல ஒன்றுதான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு யுத்தத்துக்கு போய்விட்டு வருகின்றார்கள். சரியான கனைப்பா இருக்கின்றது, அதனால எல்லா சஹாபாக்களும் ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி ஒதுங்கி விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்துல ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி அவர்கள் அங்கே சாய்ந்து கொள்கின்றார்கள், உறங்குகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் யாரும் இருக்கவில்லை. இப்ப இந்த நேரத்தில் ஒரு சோதனை அங்கே ஏற்படுகின்றது. அது என்ன சோதனை என்றால், ஒரு காபிரான மனிதன் அங்கே வருகின்றான். அவன் வந்து பார்க்கின்றான், எல்லா சஹாபாக்களும் ஆழ்ந்த நித்திரையில இருக்கின்றார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நாங்கள் குறிவைத்திருக்கின்றோமோ, யாரை அழித்து விட்டால் இந்த இஸ்லாம் மார்க்கமே இல்லாமல் போய்விடுமோ, யார் எங்களுடைய எதிரியாக இருக்கின்றாரோ அவரை அழிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொண்டார் அந்த காஃபிர். இதை இந்த காலத்தோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்த்தால் ஜன்னியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, வெற்றியின் வழி எங்களை காலடியிலே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை தொங்க வைத்து விட்டு அப்படியே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்றார்கள். திடீரென்று அந்த மனிதன், அந்த காபிரான மனிதன் அங்கே வந்து அந்த வாளை மெதுவாக எடுக்கின்றான். அந்த வாளை அவன் எடுத்து முஹம்மதுடைய தலையை கையில் எடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி வாளை வேகமாக ஓங்குகின்றான். எங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கண்ணை திறந்து பார்க்கின்றார்கள். தனக்கு முன்னாலே ஒருவன் வாளை ஏந்தியவனாக நின்று கொண்டிருக்கின்றான். நாங்கள் சம்பவத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் எங்களோட நிலைமையில பார்ப்போம். இதே ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டால், இதே ஒரு நிலைமை எங்களுக்கு வந்தால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் எந்த நிலைமையில இருந்திருப்போம்? ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வை அழைத்திருப்பார்கள், ஈமான் இல்லாதவர்கள் கும்பிட்டு இருப்பார்கள், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள், என்ன விட்டுடுங்க, என்ற சொத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஈமான் உள்ளவர்களுக்கும் ஈமான் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நான் அதான் சொன்னேன், துனியாவை கொடுத்து விடுவோம், ஆனால் எங்களுடைய ஈமான் இது நிச்சயமா கொடுக்க முடியாது, என மார்க்க சம்பந்தப்பட்ட விடயம் கொடுக்க முடியாது. அது எப்படி நாங்கள் கையாளுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை திறந்து பார்க்கின்றார்கள், பயப்படவில்லை. சஹாபாக்களை ஓடி வாருங்கள், என்னை காப்பாற்றுங்கள், இவன் என்னை கொல்லப் போகின்றான் என்று கத்தவில்லை. நபியர்கள் எழுதி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த காதில் கேட்டான், இப்பொழுது என்னை விட்டும் உன்னை பாதுகாப்பவன் யார்? என்னை விட்டும் உன்னை பாதுகாப்பவன் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறாமல், தடமாற்றம் அடையாமல், அமைதியாக, நிம்மதியாக சொன்னார்கள், அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்முல் ஆலம் என்று இருக்கின்றது. இஸ்முல் ஆலம் என்றால் அந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் எப்ப துவா கேட்டாலும் அது கபூல் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே அந்த இஸ்முல் ஆலம் மகத்தான திருநாமத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். எந்த என்ன ஆச்சரியம்! கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யார் ஆயத்தை ஏந்து கொண்டிருந்தானோ அவனுடைய கை அப்படியே நடுங்கி அவன் கீழே ஒரு கோலையை போன்று அமர்ந்து விட்டான். பாத்தீங்களா, பிரச்சனையை அமைக்கக்கூடிய, பிரச்சனையை நாங்கள் நீக்கக்கூடிய வழிமுறை, துனியாவை கொடுத்து விடுவோம், கல்பில் உள்ள ஈமானை கொடுக்க மாட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், இப்பொழுது என்னை விட்டு உன்னை பாதுகாப்பவன் யார்? அந்த நேரத்தில் அவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ ஆரம்பித்து விட்டான். நபி அவர்கள் மன்னித்தார்கள். நாங்கள் எல்லாரும் சிந்திப்போம், இந்த ஆயுதம் எங்களுடைய கல்வில இருக்கின்றதா? இந்த ஆயுதத்தை வைத்து நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? இதுதான் எங்களுடைய ஆயுதம். இந்த ஆயுதம் இருந்தால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் வல்லரசி நாடுகளுக்கிட்ட போய் உதவி கேட்க தேவையில்ல, களவுல ஆயுதங்கள் சேர்க்க தேவையில்ல, நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய தேவையில்ல, யாரையும் கொலை செய்ய தேவையில்ல. எங்களுடைய கல்வில இருக்க வேண்டியது அல்லாஹ் என்ற இந்த நாமம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், சிலர் இருப்பார்கள் காலை நேரங்கள்ல அவர்கள் தொழிலுக்கு செல்வார்கள். எப்படியான தொழில் என்றால் கிராமப்புறங்களுக்கு போவார்கள், திரிஞ்சு யாவரம் செய்யக்கூடிய தொழில், அந்நியருடைய பிரதேசங்களுக்கும் போவார்கள். சில நேரம் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் ஏற்படலாம். அவர்கள் போற நேரம் எல்லாம் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆவையே மொழிந்து கொண்டு போனார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை காப்பாற்றுவான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியான சோதனை ஒன்று நாங்கள் முனாபிக்குகளா மூமிங்களா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, அல்லது இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் யார் பக்கம் கவனம் செலுத்துகிறோம் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனால் நாங்கள் யாரும் பதற தேவையில்ல, சடமாற்றம் அடைய தேவையில்ல, நாங்கள் யாரும் பயந்த நிலைமையிலே வாழ தேவையில்ல. எங்கு போனாலும் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க வேண்டும், அன்பாக இரக்கமாக நடக்க வேண்டும், கல்விலே அல்லாஹ் என்ற அந்த ஒளிவிளக்கு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வெற்றி எங்கள் காலை முத்தமிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் உண்மையான ஒளிவிளக்கை எங்களுடைய கரத்திலே தந்திருக்கின்றான். மற்றவர்கள் அனைவரும் இருட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்கு போனாலும் அல்லாஹுடைய ஒளி எங்களுடன் இருந்து கொண்டு இருக்கின்றது. அல்லாஹ் இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்ல் மசலு நூரிஹி கமிஷ்காத். ஒரு மூமினுடைய ஒளிக்கு உதாரணம் ஒரு விளக்கை போன்று, அந்த விளக்கினுடைய ஒரு திரிதான் பத்துகின்றது, ஆனால் அதனுடைய முழு பல்பும் அதை ஒரு பெரிய வெளிச்சத்தை எடுத்து காட்டுகின்றது. எனவே ஒரு மூமினுடைய உள்ளம் ஒரு விளக்கை போன்றது. அந்த மூமினுடைய உள்ளத்திலிருந்து வெளியாகிற பிரகாசம் முழு உடம்புலையும் அது இருக்கும். இப்ப நாங்கள் யோசிப்போம், நான் இந்த நிலைமையில இருந்து கொண்டுதானா இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் நான் ஜினாவிலே ஊறி போயிருக்கின்றேன், நான் வட்டியிலே ஊறி போயிருக்கின்றேன், வாயை திறந்தால் சொல்வதெல்லாம் பொய், நபி வழி எங்கே என்று கேட்டால் என் வழி நடிகனின் வழி, என் வழி நடிகையின் வழி, என் வழி பாடகரின் வழி, என் வழி அந்நியர்களின் வழி. இந்த நிலைமையில இருந்தால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக விறகு கட்டைகளா மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே எங்களுடைய கல்வில அல்லாஹ் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவம் ஏற்றம் காட்டுகின்றது. அடுத்ததாக இன்னொரு சம்பவம் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். இது நாங்க எல்லாரும் கேட்கிற சம்பவம், ஆனா இது ஒரு வித்தியாசமான சம்பவம். எந்த அளவண்டா கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிலை வணக்கத்துக்கு எதிராக தனியாக இருந்து போராடிய ஒரு மனிதர் என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். தனியாக இருந்து போராடினார்கள், சிலைகளுக்கும் பயப்படவில்லை, சிலையை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அவர்கள் பயப்படவில்லை. இந்த அளவுண்டு கேட்டால் இறுதியிலே இந்த இப்ராஹிமை அழிக்க வேண்டும், இந்த இப்ராஹிமை ஒழிக்க வேண்டும், இந்த இப்ராஹிமை விட்டு விட்டால் இது பெரிய விபரீதமாக, இது பெரிய மண்டக்குத்தாக மாறும் என்று அந்த காலத்தில் இருந்த எத்தனை வருடம், 5000 வருடத்துக்கு அப்பாலும் காபிர்கள் திட்டம் போட்டார்கள். அதே திட்டம் தான் இப்பயும் போடப்படுகின்றது. பள்ளிகள் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும், மதரசாக்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், தீனுடைய வாடை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். இது வித்தியாசமான ஒன்றது அல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே. 5000 வருடத்துக்கு முன்னால் இருந்த அதே சோதனை எந்த அளவு கேட்டால் நுணுக்கமா சிந்தித்தா விளங்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தண்டிப்பதற்கு எடுத்த முடிவு என்ன தெரியுமா? வாளால் வெட்டுவதல்ல, அல்லது அவர்களை கொண்டு போய் எங்கேயாவது நாடு கடத்துறதல்ல, அல்லது அவர்களை கொண்டு வைத்து அதாவது சித்திரவதை செய்வதல்ல. தண்டனைகளிலே பயங்கரமான ஒரு தண்டனை தான் நெருப்பால சுட்டுறது. இது நாங்கள் இந்த கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சில நாடுகள்ல முஸ்லீம்களுக்கு நடக்கிற அநியாயத்தை கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நெருப்பால பத்த வைக்கிறது, இது ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான தண்டனையுடைய வழி. எப்படி நெருப்பு தெரியுமா? அவர்கள் நினைத்தார்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாதாரணமாக கையால காலால் அடிச்சு கொண்டு விட முடியாது, அவர் பவரானால், அவருடைய ஈமான் அப்படி பவரானது, அவரை கொள்றதா இருந்தால் நெருப்பு தான் சரி, நெருப்புல போட்டு அவர் அப்படி சாம்பலாக்க வேண்டும். எந்த அளவுண்டா கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, பல மாத கணக்கு விறகு சேகரித்தார்கள். சில பெண்கள் நேர்த்து வைப்பாங்களாம், என்னுடைய குழந்தைக்கு நோய் சுகமானால் நான் இப்ராஹிமை பத்த வைப்பதற்கு ஒரு விறகு வாங்கி கொடுப்பேன். நாங்கள் நேர்த்து வைக்கிறோம், என்னுடைய நோய் சுகமானால் நான் ஒரு ஆடு எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி என்னுடைய குழந்தையினுடைய நோய் சுகமானால் அல்லது இன்ன பிரச்சனை என்ன விட்டு நீங்கினால் நான் என்ன செய்வேன், இப்ராஹிமை பத்த வைப்பதற்கு விறகு வாங்கி கொடுப்பேன். அப்ப இதை வச்சு யோசனை பண்ணி பார்க்கலாம், பல மாதங்கள் விறகு சேகரித்திருக்கிறார்கள் இப்னு கதீர். அதே மாதிரி இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தஃசீரை பார்க்கும் பொழுது பிரமாண்டமான குழி, சாதாரண நாட்டில் ஒரு 5 பில்டிங் எவ்வளவு உயரமா இருக்குமோ அதை விட பிரமாண்டமான குழியோண்டு ஏற்பாடு செஞ்சு அதுல எவ்வளவு விறகுகளை சேர்த்து வந்தார்கள். யாரை பத்த வைப்பதற்கு? ஒரு மனிதனை பத்த வைப்பதற்கு. என்று அவங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான் சாதாரண ஈமான் அல்ல, இது பவரான ஈமான், இதை லேசியிலே வெற்றி கொள்ள முடியாது. எண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்கள காலில் கும்பிட்டு அவங்கள காலில் விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் இது போறேன், நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், நான் இது இப்படி நீங்க சொல்ற மாதிரியே நடக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரியே உடுக்கிறேன், நீங்க சொல்ற மாதிரியே வாழ்றேன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. சுபஹானல்லாஹ், அவங்களோட ஈமான் அவங்களோட கல்வி எப்படி இருந்தா சும்மா சாந்தமானதாக குளிரானதாக எந்த அளவு கேட்டால் சிரித்தவர்களாக சந்தோஷமா இருந்தார்கள். குழு பிரமாண்டமா நெருப்பு ஏற்பாடு செய்யப்படுகின்றது, சந்தோஷமா இருந்தாங்க. நாங்கள் என்ற அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்க வாரம் இங்க கேள்விப்பட்டா கண்ணெல்லாம் பிறண்டு உள்ள பெசரு சுக்குரெல்லாம் கூடி எங்க ஓட்டுறதுக்கு ஒளியத்தை இடம் தேடுவோம். என்னை திருக்குறி அல்லாஹ் நடிகார்களே, ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்ப இதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்புல எப்படி தெரியுமா போட்டாங்க? இப்ப சாதாரமா நெருப்பு வந்து தூரமான இடத்துல பத்துறதா இருந்தா அவங்களுக்கு ஒரு மெஷின் ஒன்று இருந்துச்சு, ஒரு மெஷின், அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வச்சு அதுல இழுத்துடுவாங்க. இழுத்துட்டாத்தான் போய் அப்படியே போய் புழுவாங்க நெருப்புல, கிட்ட போய் போடையலாது. அது எவ்வளவு பாதுகாப்பு நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேல என்னமா அது பறவை என்று போனா அப்படியே கருகி விழுந்துடும், அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. அப்ப எங்க இந்த காலத்துல பத்திர நெருப்பெல்லாம் நெருப்பே இல்லைன்னு சொல்ல வந்தாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரம் சிந்திச்சு பாருங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கட்டத்தோட எங்கட இந்த கட்டத்தை சிந்திச்சு பாருங்க. பேசுவாங்க, எப்படியும் பேசுவாங்க, கொல்லுவோம் மட்டும் பேசுவாங்க, நெருப்பால பத்தை பண்ணி பேசுவாங்க, ஒட்டைப்ப மட்டும் பேசுவாங்க, விரட்டுவோம் மட்டும் பேசுவாங்க. எங்கட கல்வி எப்படி இருக்கணும்? சாந்தமா இருக்கணும், கூலா இருக்கணும், என்ன சொன்னாலும் அந்த கான்கிரீட்ல நாட்டின கம்பி மாதிரி உறுதியா நிக்கணும், பயப்படப்படாது, அடிக்கிடுவாங்க, அவருக்கு ஒன்று ஓடாது, வேலைக்கு போறதுக்கும் மனம் வராது. இப்படியா போதாமேனா, அப்படியா போதாமேனா, பிரச்சனை வர போதாமேனா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது இந்த கொசுபாவில் பேசி முடிக்க விஷயம் இல்ல, முடியாது பேசுறதுக்கு. இது ஆழமான விஷயம், இது ஒவ்வொருத்தரும் கல்வி கெடுக்கணும். அந்த சம்பவத்தை இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய குள்ள குட்டி எல்லாத்தையும் இல்லாமத்தாங்க, என்னுடைய சொத்து பத்த எல்லாம் இல்லாமத்தாங்க, நான் தனியா நிக்கிறேன், பயமே தேவையில்லை. ஏன்றால் கொசுட ரெக்கைக்கும் பொறுமதி கிடையாது, தூக்கி வீச தயார். அல்லாஹ் உயர்ந்த தோற்கத்தை எங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மலாயிக்கத்து மார்கள் கூட வந்து கேட்டாங்க, இப்ராஹிம் என்ன நீங்க இப்படி இருக்கின்றீர்கள், ஏதோ பிரமாண்டமா நெருப்பு, என்னமாவது உதவி தேவையா இருந்தா சொல்லுங்க, நாங்க உதவி செய்கின்றோம். இந்த காலத்திலும் இது நடக்குது, பிரச்சனை வந்துச்சா உதவி தேவையா, ஆயுதங்கள் தேவையா, பிரச்சனை எடுக்க போறீங்களா, நான் தாரோ, நீ ரெடியாங்க. பெரியோரு விலகில கொண்டு வைத்து போடுவதற்கு யகுதி நசாராக்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்க சொல்லணும் வானம் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆயுதம், அது என்ன ஆயுதம், அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்கின்றது, நாங்கள் அதை வைத்து நாங்கள் எங்களை விஷயத்தை பார்த்துக் கொள்வோம். எல்லாரும் வந்து கேட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களா உதவி செய்ய போறீங்களா, நீங்களா உதவி செய்வதா இருந்தா உங்க உதவி வானம், எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் வேணும். கல்பில இருந்தது அல்லாஹ், கல்பில இருந்தது அல்லாஹ். நெருப்பிலே எரியப்படுகின்றார்கள், இரண்டு கைகளும் கட்டப்பட்டு அந்த மெஷினில் வைக்கப்பட்டு போய் நெருப்பிலே விழுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவங்க மூன்று துஆக்களை ஓதுகின்றார்கள், மூன்று துஆக்களை ஓதுகின்றார்கள். இந்த துஆயை நாங்கள் பாடமாய் கொள்ள வேண்டும். சிலர் கேட்கின்றால், ஹதரத் துஆவை கொஞ்சம் எழுதி தாங்க, எல்லாருக்கும் நாங்க என்ன அடிச்சு கொடுப்போம் பாடமாக்க சொல்லி. இந்த துஆ நாங்கள் பாடமாய்க்கொள்ள வேண்டும். நெருப்புக்குள்ள போய் விழுகின்றார்கள். அவர்களோட வாயில வார வார்த்தை என்ன, ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்படுப்பவர்கள் இல்ல அல்லாஹ் சிறந்தவன். இது சாதாரண வார்த்தை இல்ல, இது முழு உலகத்தையும் நடுங்க வைக்கும் வார்த்தை. இரண்டாவது துஆ கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னக ஃபிஸ் ஸமாஇ வாஹிதுன், யா அல்லாஹ் வானத்திலே நீ ஒருவன் இருக்கின்றாய், வான ஃபில் அர்லி வாஹிதுன், பூமியிலே உன்னை வணங்கக்கூடிய ஒருவன் நான் இருக்கின்றேன், நஅபுது, நான் மாத்திரம் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன், எனக்கு உன்னுடைய உதவிதான் தேவை. மூணாவது துஆ கேட்கின்றார்கள், லா இலாஹ இல்லா அந்த, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் கிடையாது, சுபஹானக், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றேன், லக்கல் ஹம்து, எல்லா புகழும் உனக்கு சொந்தமானது, வலக்கல் முல்கு, எல்லா ஆட்சி அதிகாரமும் உனக்கு சொந்தமானது, லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையாளனும் கிடையாது. சுபஹானல்லாஹ். இப்படி துவா. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயது எத்தனை இருந்திருக்கும், 16 வயது வாலிபர், சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடும் பொழுது 16 வயது வாலிபர், வாலிபராக இருந்து கொண்டு இப்படியாக தியாகம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா என்ன சொன்னான், யா நாரு குனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹ் தஆலா நெருப்பே சாந்தமானதாகவும் குளிரானதாகவும் ஆகிவிடு. நெருப்புக்குள்ள 40 நாள் இருந்து போட்டு வந்தாங்க. அதுக்கு பின்ன அந்த அரசன், அந்த நாட்டில் இருந்த அரசன் சொன்னான், இப்ராஹிம் போன்ற ரப்பு ஆச்சரியமான ரப்பு, நெருப்பையும் அணைத்து காட்டினானே அப்படி என்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது எதனால் ஏற்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கல்பில் இருந்து அந்த துஆ. இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக ஒரு சஹாபியினுடைய சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கின்றேன். அதாவது அபு மியாலக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, நடந்த சம்பவம், அவட்ட வேலை நண்டு கேட்டால் பசார்ல இருந்து மக்களுடைய சாமான்களை கொண்டு போய் அவர் கொடுப்பாரு, கூலிக்கு எடுத்துக்கொண்டு போவாரு. ஒரு நாள் இவரு அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையில வலிப்பறி கொள்ளைக்காரர்கள், மண்கொள்ளை அடிப்பவர்கள், ஒருவன் மண்கொள்ளை அடிப்பவர்களே ஒருவர் வந்து இவரை வழிமறைத்து இவரை கொலை செய்வதற்கு முயற்சிக்கின்றார். அந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இவர் சொல்லுகிறார், என்னை விட்டு விடு, என்ற சாமான எடுத்துக்கொள், இல்லை நான் உன்னையும் கொலை செய்து விட்டு தான் எடுப்பேன் என்று நான் சொன்ன பொழுது இவர்கள் ஒரு அவகாசம் கேட்கின்றார்கள், எனக்கு 2 ரக்கா தொழுவதற்கு அனுமதி கொடு. சரி, தொழுதுகொள். தொழுதார்கள். தொழுவதற்கு பின்னாலே ஒரு துவாவை ஓதினார்கள். அந்த துவா என்னென்று கேட்டால், யா வதூத், இரக்கம் உள்ளவனே, யா தல் அரிசில் மஜீத், கண்ணியமான அரிசின் அதிபதியே, யா ஃபஆலன் லிமா யுரீத், நாடியதை செய்பவனே, அஸ்அலுக்க பி இஸ்ஸதிக்கல்லதீ லா குராம், உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன், அதனை யாராலும் அடைய யாராலும் அந்த கண்ணியத்தை அடைய முடியாத அந்த கண்ணியத்தை கொண்டு கேட்கின்றேன், யாராலும் அடக்கியாள முடியாத உன்னுடைய ஆட்சியின் பொருட்டால் கேட்கின்றேன், அரிசி உன்னுடைய அரசை நிரப்பி நிரப்பிவிட்ட உன்னுடைய ஒளியில் பொருட்டால் கேட்கின்றேன், இந்த கல்லனுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, துஆவை ஓதிவிட்டு பார்க்கின்றார்கள், ஒரு குதிரை வீரர் ஒரு குதிரையிலே ஒரு இது போன்ற ஒரு ஆயுதத்தை வைத்து அப்படியே நிற்கின்றார், அந்த ஆயுதத்தினுடைய தலைப்பகுதியில் நெருப்பு பற்றி கொண்டிருக்கின்றது, அந்த ஆயுதத்தால் அந்த கல்லனுக்கு ஒரு அடி அடிக்கின்றான், அவன் அப்படியே சாம்பலாகி விடுகின்றான். இதுதான் அல்லாஹுடைய உதவி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதற்கு பின்னாலே அந்த வந்த வானவர் சொல்லிவிட்டு போகின்றார், நீ முதலாவது தடவை இந்த துஆவை ஓதிய பொழுது நான் நாலாவது வானத்தில் இருந்தேன், நாலாவது வானம். நீ இரண்டாவது தடவை இந்த துவாவை ஓதிய பொழுது வானம் எல்லாம் நடுங்கியது. நீ மூன்றாவது தடவை இந்த துவாவை ஓதிய பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அந்த துவாவுக்குரிய மலக்குத்தான் நான் வந்திருக்கின்றேன், நீ உன்னுடைய தோழர்களுக்கு போய் சொல்லிவிடு, யாருக்காவது என்னவாவது பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதினார்கள் என்றால் நிச்சயமா அவர்களுக்கு உதவி கிடைக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லறியார்களே, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலர் இதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் எல்லாரும் சொல்லிவிட வேண்டும், அல்லாஹுவை மாத்திரம்தான் நாங்கள் நம்புகின்றோம், அல்லாஹுடைய உதவியை மாத்திரம்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எல்லாரும் பள்ளியில அஞ்சு நேரம் குனூத்தோதங்காண்டும் பார்த்துட்டு இருக்க வானம், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் இரண்டு ரக்காத்துகள் தொழுது கண்ணீரை வடிச்சு அல்லாஹ்வுக்கிட்ட நாங்கள் சொல்லணும், யா அல்லாஹ் முறையிடுவதற்கு நீ மட்டும்தான் இருக்கின்றாய், அரசியல்வாதிகளும் கூட முறையிட முடியாது, ஏனென்றால் எதிரிகளின் பார்வையிலே அவர்களும் சமம், எங்களை பாதுகாப்போ நீ மட்டும்தான் யா அல்லாஹ். வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சொல்லி வைக்க வேண்டும், நாங்களும் துவா கேட்க வேண்டும், விசேஷமாக எங்களோட வீட்டில் உள்ள குழந்தை பிள்ளைகள் என்று அவங்களோட துவா எல்லாம் ஏற்றுக்கொள்வான், அந்த குழந்தை பிள்ளைகளை வைத்து துவா செய்ய வேண்டும், அந்த பிள்ளைகள் ஆமீனுக்காவது, நாங்க தான் பாவம் செஞ்சு பாவியா போயிட்டோம், அந்த குழந்தைகளுடைய ஆமீனுக்காகவாவது அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான், நிலைமையை மாத்தி தருவான். இது கூடிய சீக்கிரம் இதை பார்க்க முடியும். எனவே நாங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இதுக்கு மாத்தமான எந்த வழியும் எடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது, எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் உயிருள்ளவர்கள், எல்லாரும் மனிதர்கள், கண்ணியமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம்தான் இதனை சாதிக்கோன்மை ஒழிய எங்களோட குறுகிய புத்தியால எங்களுடைய பலவீனமான புத்தியால இதுக்கு முடிவெடுக்கவே முடியாது. இதுக்கு முடிவெடுக்க போனோம் என்றா இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் உறுதியான ஈமானை தந்தல்வானாக, பிரச்சனையான சந்தர்ப்பங்களில் உறுதியான ஈமானோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தந்தல்வாயாக, பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் உன் பக்கமே என்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக, எல்லாம் எங்களுடைய மதரசாக்களை பள்ளி வாயல்களை எங்களுடைய பெண்மணிகளை எங்களுடைய மனை மக்களை குழந்தைகளை எங்களுடைய எல்லா சொத்து பத்துக்களையும் எல்லாம் உன்னிடமே அமானிதமாக ஒப்படைக்கின்றோம், எல்லாம் நீ அமானிதம் அதனை வைத்துக் கொள்ளியா அல்லா, அதுக்கு என்னமாவது தீங்கு ஏற்படாமல் நீயே பாதுகாத்து விடியா அல்லா, நீ அதுக்கு பொறுப்பா இருந்து விடியா அல்லா, நாங்கள் பலஹீனவான்கள் யா அல்லா, உன்னை நம்பினதின் காரணமாக உன்னை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக உன்னுடைய சட்டத்திட்டங்களை வாழ்க்கையில் எடுத்ததின் காரணமாக எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றதையா அல்லா, நீயே பொறுப்பாகி விடியா அல்லா, நீயே பொறுப்பாகி விடியா அல்லா, எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.